அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் காப்போத்த சாதாரண தர மாணவர்களுக்கான வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் ஒரு தேர்ச்சி மட்டம் சம்பந்தமான விடயத்தையே பார்க்க உள்ளோம். அந்த வகையில் மாணவர்களுக்கு தெரியுமாக இருக்கும் ஒரு வணிகத்தின் செயற்பாடுகள் வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு துணைநிலை சேவைகள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறக்கூடியது அவ்வாறு என்பதை, துணைநிலை சேவைகள் சம்பந்தமான அறிவினை மாணவர்கள் பெற்றிருப்பீர்களா இருக்கும். துணைநிலை சேவைகள் என்பது ஒரு வணிக செயற்பாட்டை வினைத்திறனாக மேற்கொள்வதற்காக இடம்பெறக்கூடிய பல்வேறு வகையான நடவடிக்கைகளாகும். அந்த வகையில் துணைநிலை சேவைகள் சம்பந்தமான விளக்கத்தை மாணவர்கள் முன்னைய பாடத்தில் கற்றிருப்பீர்களாக இருக்கும். வங்கி சேவை, காப்புறுதி சேவை, தொடர்பாளர் சேவை, போக்குவரத்து சேவை போன்ற துணைநிலை சேவைகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த துணைநிலை சேவைகளில் ஒரு துணைநிலை சேவை சம்பந்தமான விடயத்தை இன்றைய தினம் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் மாணவர்களுக்கான சில சந்தர்ப்பங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அது சந்தர்ப்பம் தொடர்பான விடயத்தை மாணவர்கள் சிந்தித்து பார்த்து அது தொடர்பாக கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு தாங்களாகவே விடையளிக்கவும். அந்த வகையில் உங்களுக்காக வழங்கப்பட்ட தடுப்பூசி வெளிநாடுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது, அது எவ்வாறு இலங்கை கொண்டு வரப்பட்டது என்பதனையும், அதனை போல் பாடசாலைக்கு ஒவ்வொரு நாட்களும் மாணவர்கள் எதன் மூலமாக பாடசாலைக்கு செல்கின்றீர்கள் என்பதும், கடந்த தீபாவளி தினத்தன்று வீடுகளில் புத்தாடைகள், பலகாரம் போன்ற பல்வேறு வகையான அறுசுவை உணவுகள் சமைத்து தரப்பட்டது, அந்த பொருட்களுக்கான அந்த பொருட்களை எவ்வாறு உங்கள் வீட்டு தந்தையோ அல்லது அம்மாவோ பெற்றுத்தந்தார் என்பது தொடர்பான சில சந்தர்ப்பங்களை மாணவர்கள் நினைவு கூறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். வெளிநாடுகளிலிருந்து தடுப்பூசி எதன் மூலமாக கொண்டு வரப்பட்டது என்பதை மாணவர் சிந்தித்திருப்பீர்களாக இருக்கும். பெரும்பாலும் விமானத்தின் மூலமாக எமக்கு கொண்டு வரப்பட்டது. அதனை போல் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு பஸ் வண்டியிலோ அல்லது முச்சக்கர வண்டியிலோ மோட்டார் சைக்கிளிலோ அல்லது சில மாணவர்கள் வந்து புகையிருந்த வண்டியிலேயோ பாடசாலைக்கு சென்றிருப்பீர்கள். அதனை போல் புத்தாடைகள், அதனை போல் வேறு வகையான பொருட்கள் என்பன வீட்டுக்கு அப்பா ஒரு திருவில்லையோ அல்லது ஒரு வாகனத்திலேயோ கொண்டு வந்திருப்பார். ஆக இது சம்பந்தமான விடயத்தை மாணவர்கள் இன்றைய தினம் நாம் கற்க உள்ளோம். மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கியிருக்கும் இன்றைய தினம் நாம் என்ன பாடத்துக்கு போக போறோம் அப்படிங்கிறத மாணவர்களை இன்று போக்குவரத்து தொடர்பான விடயத்தையே கற்க உள்ளோம். போக்குவரத்து என்பது ஒரு இடத்திலிருந்து பொருட்களையோ பிரயாணிகளையோ அல்லது ஊழியர்களையோ இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்கின்ற நடவடிக்கை போக்குவரத்து ஆகும். பொருட்களையோ அல்லது நபர்களையோ ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லுகின்ற நடவடிக்கை போக்குவரத்து ஆகும். அதாவது ஒரு இலங்கை வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசியை இலங்கைக்கு நம்ம விமானம் மூலம் கொண்டு வந்தோம். ஆக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்கள் பரிமாற்றிக் கொள்ளப்படுது, கொண்டு வரப்படுது. அதே போல் பாடசாலை உள்ள மாணவர்கள் வீட்டில் உள்ள மாணவர்கள் பாடசாலைக்கு வருவதற்காக ஒரு போக்குவரத்தை பயன்படுத்தினாங்க. ஆக நபர்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஊழியர்கள் வீட்டில இருந்து வேலை தளத்துக்கு போவதற்காக போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. ஆக ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு பொருட்களையோ பிரயாணிகளையோ நபர்களையோ ஊழியர்களையோ கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கை போக்குவரத்து எனப்படும் சொல்றாங்க. இந்த போக்குவரத்து தொடர்பான பல்வேறு வகையான விடயங்கள் மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு மட்டுமில்லாது ஒரு வணிக வளர்ச்சிக்கும் இந்த போக்குவரத்து முக்கியத்துவம் பெறக்கூடியதாக காணப்படுகின்றது. ஒரு போக்குவரத்து காணப்படுமா இருந்தால் அந்த அந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக காணப்படும். எல்லா வகையான வசதிகளும், விமான நிலையங்கள், பஸ் தரிப்பிடம், ஹைவே ரோட் என்பன காணப்படுமா இருந்தால் சிறந்த ஒரு போக்குவரத்து வசதி உள்ள ஒரு சிறந்த ஒரு பிரதேசமாக தெரிவு செய்யப்படும். அதே போல ஒரு வணிகத்துக்கு எல்லா வகையான போக்குவரத்து வசதிகள் காணப்படுமா இருந்தால் அது சிறந்த வணிக அமைப்புகளாக காணப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு வணிகத்துக்கு மட்டுமல்லாத ஒரு சமுதாய அபிவிருத்திக்கு போக்குவரத்து முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கின்றது. அது சம்பந்தமான விடயத்தை இன்றைய தினம் கற்க உள்ளோம். மாணவர்களை, போக்குவரத்து என்பது நபர்களையோ பொருட்களையோ ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய நடவடிக்கை போக்குவரத்து ஆகும். நபர்களையோ பொருட்களையோ ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய நடவடிக்கை அல்லது கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கை போக்குவரத்து ஆகும். போக்குவரத்து ஒன்றின் அடிப்படை கூறுகள் மாணவர்களுக்கு தெரியுமாக இருக்கும். போக்குவரத்து ஒன்றின் அடிப்படை கூறுகள் நான்கு விடயங்கள் காணப்படுகின்றது. போக்குவரத்து ஒன்றின் அடிப்படை கூறுகள் நான்கு காணப்படுகின்றது. முதலாவது வந்து வழி அல்லது மார்க்கம். இரண்டாவது பாத்தீங்கன்னா வந்து போக்குவரத்து தொடர்பான ஊடகம், போக்குவரத்து தொடர்பான ஊடகம். மூன்றாவது சக்தி. நான்காவது வந்து தரிப்பிடம். ஒரு சாதாரண ஒரு போக்குவரத்து ஒன்றின் அடிப்படை மூலக்கூறுகளாக இந்த நான்கு காணப்படுகின்றது. வழி, ஊடகம், சக்தி, தரிப்பிடம். வழி என்பது பாதையை குறிக்கக்கூடியதாக அமைகின்றது. வழி என்பது பாதையை குறிக்கக்கூடியதாக அமைகின்றது. ஒரு போக்குவரத்து செயற்பாடுக்காக பயன்படுத்தப்படுற மார்க்கம் பாதையை குறிக்கக்கூடியதாக அமைகின்றது. இது பெருந்தெருக்களாக அமையலாம், விமான ஓடுதளங்களாக அமையலாம், நீர் ஓடைகளாக அமையலாம், அல்லது புகையிறத அந்த தண்டவாளயங்களாக அமையலாம். ஆக ஒரு போக்குவரத்துக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பாதைகள் தான் மார்க்கமாக சொல்லப்படுகின்றது. கட்டாயம் ஒரு போக்குவரத்து இருக்க ஒரு போக்குவரத்து நடைபெறுமா இருந்தா பாதை ஒன்று இருக்கணும். பாதை இல்லைன்னா அந்த இடத்துல போக்குவரத்து செயற்பாடு நடைபெறாது. ரோட் பிளாக் ஆகினா எந்த வகையான வாகனங்களும் அந்த இடத்துல நடைபெறாது. ஆக பாதை என்பது முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்கின்றது ஒரு போக்குவரத்து நடைபெறுவதற்கு. அதே மாதிரி போக்குவரத்து ஊடகம், போக்குவரத்து ஊடகம் என்பது அந்த போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் தான் ஊடகமா சொல்லப்படுது. இன்னைக்கு பாடசாலைக்கு நீங்க பஸ்ல வந்தீங்க, ஆக போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுற சாதனம் வந்து ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ்ஸா இருக்கும். தடுப்பூசிகள் வந்து பிளேன்ல கொண்டு வந்தாங்க. ஆக பிளேன் வந்து ஏரோபிளேன் அதாவது விமானம் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு போக்குவரத்து ஊடகமாக பயன்படுத்தப்படுது. திருவிழில வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அப்பா பொருட்களை வாங்கிட்டு வந்திருப்பாரு வீட்டுக்கு. ஆக அது வந்து அந்த திருவிழர் வந்து போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கான சாதனமாக பயன்படுத்தப்படுறது ஊடகமா சொல்றாங்க. ஆக வழி என்பது பாதையை குறிக்கக்கூடியதாக அமைகின்றது. போக்குவரத்து ஊடகம் என்பது நம்ம பயன்படுத்தப்படுற என்ன போக்குவரத்தை பயன்படுத்தணுமோ அந்த சாதனம், என்ன போக்குவரத்து சாதனம் பயன்படுத்தணுமோ அதான் போக்குவரத்து ஊடகமா சொல்றாங்க. சக்தி, அந்த போக்குவரத்து இயங்குவதற்காக பயன்படுத்தப்படுற சக்தி எதுவோ அதான சொல்றாங்க வந்து வலுவா சொல்றாங்க. இப்ப வெஹிக்கிளா இருந்தா பெட்ரோல் மூலியமா போயிருக்கும். இப்ப திருவிழர் பைக்கா இருந்தா பெட்ரோல் மூலமா போகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ் எல்லாம் வந்து டீசல் மூலமாக இயங்கும். இதே மின்சாரம் மூலமாக இயங்குற கார்கள் இருக்கு, மின்சாரம் மூலம் இயங்குற கார்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து ஏரோபிளைன் சூப்பர் பெட்ரோல் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எரிவாயுக்களை பயன்படுத்தக்கூடிய தன்மை தான் சொல்றாங்க வந்து சூரிய சக்தி மூலம் இயங்குற சில சில விடயங்கள் இருக்கு. சூரிய சக்தி மூலம் இயங்குற சில போக்குவரத்துகள் இருக்கு. இதுதான் போக்குவரத்து பயன்படுத்தப்படுற சக்தியா சொல்றாங்க. போக்குவரத்து நடைபெறுவதற்காக அல்லது ஊடகத்தை பயன்படுத்துவதற்காக இந்த போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக அந்த ஊடகத்துக்கு பயன்படுத்தப்படுற சக்தி தான் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல வலுவா சொல்லக்கூடியதா இருக்கு. போக்குவரத்து ஊடகத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற போக்குவரத்து ஊடகத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுற வலு சக்தி தான் இந்த இடத்துல வந்து வலுவா சொல்றாங்க. இது பெட்ரோலா இருக்கலாம், டீசலா இருக்கலாம், மண்ணெண்ணையா இருக்கலாம், மின்சாரமா இருக்கலாம், சில சூரிய சக்தி இருக்கலாம், நீராவி இருக்கலாம். இதுதான் சொல்றாங்க வந்து போக்குவரத்து சக்தியா சொல்றாங்க. அடுத்து நான்காவது பாத்தீங்கன்னா தரிப்பிடம். தரிப்பிடம் என்பது வந்து போக்குவரத்து சாதனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் தான் தரிப்பிடமா சொல்றாங்க. போக்குவரத்து ஊடகங்களை செயற்படுத்தக்கூடிய அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் தான் சொல்றாங்க வந்து தரிப்பிடமா சொல்றாங்க. இப்ப நம்ம திருவிழா நம்ம எங்க பெற்றுக்கொள்ளலாம், திருவில் பார்க்ல பெற்றுக்கொள்ளலாம். ஆக அது தரிப்பிடமா இருக்கும். பஸ் எங்க பெற்றுக்கொள்ளலாம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பெற்றுக்கொள்ளலாம். புகையிறத நம்ம எங்க பெற்றுக்கொள்ள சேவையை பெற்றுக்கொள்ளலாம்னா புகையிறத நிலையத்துல பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி விமான நிலையத்துல விமான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். துறைமுகங்கள்ல கப்பல் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி அந்த போக்குவரத்து ஊடகங்களை செயற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுற இடத்தை தானே சொல்றாங்க வந்து தரிப்பிடமா சொல்றாங்க. போக்குவரத்து செயற்பாட்டை போக்குவரத்து ஊடகங்களை செயற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட இடத்தை தானே சொல்றாங்க வந்து தரிப்பிடமா சொல்றாங்க அல்லது நிறுத்துமிடமா சொல்றாங்க. இது விமான நிலையங்களா இருக்கலாம், துறைமுகங்களா இருக்கலாம், போக்குவரத்து நிலையங்களா இருக்க அந்த எனது பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், அதே மாதிரி வந்து ரயில்வே ஸ்டாண்டா இருக்கலாம். இது வந்து போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுற தரிப்பிடமா சொல்றாங்க. ஆக ஒரு போக்குவரத்து இருக்கக்கூடிய நான்கு அடிப்படை கூறுகள் வழி, போக்குவரத்து, சக்தி, தரிப்பிடம் போன்ற விடயங்களாக இருக்கும். வழி என்பது நம் போக்குவரத்தை பயன்படுத்துவதற்காக போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுற பாதையை குறிக்கக்கூடியதா இருக்கின்றது. ஊடகம் என்பது நம்ம போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுற சாதனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சக்தி என்பது அது போக்குவரத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுற வலு எது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தரிப்பிடம் என்பது அந்த போக்குவரத்தை செயற்படுத்துவதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியதாக அமைகின்றது. இது போக்குவரத்தின் அடிப்படை கூறுகளா சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு போக்குவரத்தை தெரிவு செய்யக்குள்ள கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். ஒரு போக்குவரத்தை தெரிவு செய்யக்குள்ள கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் பார்த்தோம்னா வந்து ஆறு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படுது. ஒரு போக்குவரத்தை நம்ம மேற்கொள்ளணுமா இருந்தா என்ன போக்குவரத்தை தெரிவு செய்யணும் அது தொடர்பான நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு விடயங்கள் இருக்கும். யோசிக்கும் பார்ப்போம். ஒரு தனி ஒருத்தர் போகணுமா இருந்தா பைக் போதுமா இருக்கும். ஒரு குடும்பம் ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பம் போடுமா இருந்தா ஒரு திருவிழா போதுமா இருக்கும். ஒரு பத்து பேர் போடுமா இருந்தா ஒரு பஸ் தேவைப்படக்கூடியதா இருக்கும். அதுமாதிரி வந்து ஒரு 50 பேர் ஒரு 10 பேர் போகணுமா இருந்தால் ஒரு வேன் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இதே ஒரு 50 பேர் போகணுமா இருந்தால் ஒரு பஸ் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஆக சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போக்குவரத்து தெரிவு செய்யக்கூட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பொருளோட தன்மையை பார்ப்போம். எப்படிப்பட்ட பொருள் பழுதடையக்கூடிய பொருளாக இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு போக்குவரத்து தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கணும். இப்போ வெளிநாடுகள்லேருந்து விமானம் மூலியமாக தடுப்பூசி கொண்டு வரப்பட்டுச்சு. இதே கப்பலில் கொண்டு வந்தால் அது சாத்தியப்படுமான்னு நம்ம யோசிச்சோம்னா சாத்தியப்படாது. ஏன்னா பொருளோட தன்மை வந்து ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கணும், குயிக்காக கொண்டு வரணும். ஆக கப்பல் போக்குவரத்து இந்த பொருத்தம் கிடையாது, விமானத்தின் மூலம் தான் கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா, பொருளோட தன்மை செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு போக்குவரத்து தெரிவு செய்யக்குள்ள. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கான செலவு, எவ்வளோ செலவு ஏற்படுது, செலவு கூட போகுதா குறவா போகுதா, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, கட்டாயம் பார்ப்பாங்க. ஒரு பொருளோட தன்மையை பார்ப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்துக்கான செலவை பார்ப்பாங்க. மூன்றாவது இயலளவு, கொள்ளளவு, எத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த வெஹிக்கிள் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இயலளவு எத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த வெஹிக்கிள் இருக்கணும்னு பார்க்கறது தான் இயலளவாக சொல்கிறாங்க. ஒரு ஆள் போனால் பைக்கு, ரெண்டு பேர் போனால் ரெண்டோ, மூணு பேர் போனால் திருவிழா, இதே ஒரு 5 பேர் போகணுமா இருந்தால் ஒரு சின்ன கார், 10 பேர் போகணுமா இருந்தால் ஒரு வேன் ஒன்று, 50 பேர் போகணுமா இருந்தால் ஒரு பஸ் ஒன்று, ஒரு 500 பேர் போகணுமா இருந்தால் ஒரு புகையிரதம் அப்படின்னு நம்ம தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கு இயலளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு கட்டாயம், சேஃப்டி முக்கியம், சேஃப்டி கட்டாயம் முக்கியம். ஆக சேஃப்டியை பார்ப்பாங்க, பாதுகாப்பு பார்ப்பாங்க. இப்போ வெஹிக்கிள் வந்து பிரேக் இல்லாத வெஹிக்கிளில் யாருமே போக மாட்டாங்க. ஏன் பாதுகாப்பு இல்லை, அங்கங்கே உடஞ்சிருக்க வெஹிக்கிளில் யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா விரைவு, வேகம், நம்ம குயிக்காக டைமுக்கு ஏற்ற மாதிரி போகணும். நம்ம எவ்வளோ குயிக்காக போகிறோமோ அவ்வளோ குயிக்காக நல்லோ நம்ம யோசிப்போம் நம்ம. ஆக வேகத்தை பார்ப்பாங்க. இப்போ 10 நிமிஷம் தான் இருக்குது ஸ்கூல் போகிறதுக்கு, 7:30 மணிக்கு ஸ்கூல் போகணும், 7 மணிக்கு அல்லது 7:30 மணிக்கு 7:20 பஸ் எடுக்கிறாங்க, அது குயிக்காக போகணும். அல்லது 7 மணிக்கு பஸ் எடுத்தாலும் 7:30 மணிக்கு ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கணும். நம்ம லேட்டாகி போன பஸ் மெதுவாக போச்சுன்னா ஸ்கூல் போகணும்னா சிக்கல் ஆயிடும், ஃபஸ்ட் பார்த்துக்கு அட்டன் பண்ணலாம் போயிடும், சில ஸ்கூல்கள் கேட்டுக்கிட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆக வேக முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து கிடைப்பனவு, குயிக்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும். ரைட், நம்ம பார்த்த காட்டி பஸ் இருக்கா, குயிக்காக பஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். பஸ் இல்லை, பஸ்ஸுக்காக 2 மந்த்தாலும் காத்திருக்கும், அதாவது ஒரு 5 மந்த்தாலும் பஸ்ஸுக்காக காத்திருக்கும். ஆக அது சிறந்த போக்குவரத்தா கிடையாது. சரிங்க, கிடைக்கக்கூடிய தன்மை இலக்குவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், நமக்கு தேவைக்கு ஏற்றவாறு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இப்போ திருவிழா குயிக்காக அப்போ போய் பெற்றுக்கொள்ளலாம், எப்பயுமே இருக்கு திருவிழாலாம், அதனால இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக ஒரு போக்குவரத்து தெரிவு செய்யக்குள்ள கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 6 விடயங்கள் இருக்கு. ஒன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து பொருளோட தன்மை, நம்ம தெரிவு செய்யப்படுற பொருட்களோட தன்மைக்கு ஏற்றவாறு இருக்கு. இப்போ மண்ணெண்ணெய்லாம் கொண்டு வந்தோம் பஸ்ல கொண்டு வரலாது, அது ஒரு ஒரு மண்ணெண்ணில் மண்ணெண்ணையோ பெட்ரோலோ டீசலோ கொண்டு வரணுமா இருந்தால் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கொள்கலன் இருக்கணும், கொள்கலன்லன்னு சொல்லுவாங்க, கொள்கலன் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும், பவுசர்னு சொல்லுவாங்க, பவுசரில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். இதே இப்போ சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லொரியில தான் கொண்டு வருவாங்க. ஆக நம்ம பொருளோட தன்மைக்கு ஏற்றவாறு போக்குவரத்து தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கணும். அது வந்து போக்குவரத்துக்கான செலவு, செலவு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கான செலவு, அப்படி இல்லை செலவு குறைவாக இருக்கிறது நல்லோன்னு யோசிப்பாங்க. அடுத்து இயலளவு, எவ்வளோ பொருட்களையோ எவ்வளோ நபர்களையோ கொண்டு வரலாங்கிற பார்ப்பாங்க. நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு, சேஃப்டியாக இருக்கணும். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போகிற இடத்துக்கு வந்து விரைவாக போகக்கூடியதாக இருக்கணும், ஆக வேகத்தை பார்ப்பாங்க. அடுத்து கிடைப்பனவு தன்மை, எவ்வளோ நமக்கு தேவைக்கு ஏற்றவாறு எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுது என்பதை பார்ப்பாங்க. சரிதானே, ஆறு விடயங்கள் கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்க ஒரு போக்குவரத்து தெரிவு செய்யக்குள்ள. போக்குவரத்தின் தன்மை, போக்குவரத்துக்கான செலவு, போக்குவரத்துக்கான அந்த இயலளவு, பாதுகாப்பு, அடுத்து விரைவு, கிடைப்பளவு தன்மை போன்ற விடயங்கள் சொல்றாங்க ஒரு போக்குவரத்து தெரிவு செய்யக்குள்ள கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக அமையுது. இப்ப நீங்க ஒரு ட்ரிப் போறீங்களா இருந்தா, இப்ப ஒரு 10 பேர் ஒரு 50 பேர் பேர் கொண்ட ஒரு ட்ரிப் போறீங்க, நீங்க 50 பேர் போகணுமா இருந்தா நீங்க பொருண்ட தன்மை பார்த்தீங்கன்னா நீங்க தான் மாணவர்கள் போக போறீங்க. நீங்க மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு போக்குவரத்து இருக்கணும். ஆக செலவு வந்து எப்படி காணப்படும், ஒப்பிட்ட அளவில் வந்து குறைவா இருக்கணும், குறைவா லோ லோ யாரு குறைவா போறாங்களோ அவங்க நீங்க தெரிவு செய்வீங்க. நீங்க இயலளவு, 50 பேர் போகக்கூடிய சீட் இருக்கா, 10 சீட்டுக்கு 50 சீட்டா இருக்கு, 50 பேர் ட்ரிப் போகணுமா இருந்தா இயலாது, ஆக சாத்தியம் இல்லை, ஆக 50 சீட் இருக்கணும். சேஃப்டியா இருக்கணும், டிரைவர் வந்து பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு ஏற்றிட்டு நம்மளை கொண்டு வந்து விடுற மாதிரி இருக்கணும். அது விரைவா போ, நம்ம ட்ரிப் ஒரு 4-5 இடத்துக்கு பிளான் பண்ணிருக்கோம், இப்போ கொழும்பு போகிறோம், யாழ்ப்பாணம் போகிறோம், கண்டி போகிறோம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க மெதுவாக போகிறாங்க, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு தான் போகணும். ஆக அதை சுற்றி பார்க்கறது டைம் ஆகிடுது, விரைவு கட்டாயம் தேவை. மெதுவாக போனாங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளை அடைய முடியாது போகும். கிடைப்பனவு தன்மை, நம்ம கால் பண்ணக்காட்டி பஸ்காரங்க வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம கால் பண்ணி ஒரு நாள் இன்னைக்கு கால் பண்ணுறோம், நாளைக்கு தான் வர்றாங்க ட்ரிப் போகிறதுக்கு, இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நாளைக்கு தான் வர்றாங்க. ஆக அது பொருத்தம் கிடையாது. ஆக சிறந்த ஒரு போக்குவரத்து தெரிவு செய்யக்குள்ள கருத்திற்கொள்ள வேண்டிய விடயங்கள் பாத்தீங்கன்னா வந்து, நீங்க வீட்லயா இருக்கலாம், ஸ்கூல்லயா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு போக்குவரத்து தெரிவு செய்யக்குள்ள கருத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் பாத்தீங்கன்னா வந்து, பொருளுடைய தன்மை இருக்கு. இப்ப வணிகர்களா இருந்தா பொருளுடைய தன்மையை பார்ப்பாங்க, நீங்களா இருந்தா சின்ன பிள்ளைங்களை கொண்டு போனா அதுக்கேத்த மாதிரிக்க, சின்ன பிள்ளைங்க போனா அதுக்கேத்த மாதிரிக்க ஒரு வெஹிக்கிள் இருக்கணும். போக்குவரத்துக்கான செலவு காஸ்ட், அடுத்து வந்து இயலளவு, பாதுகாப்பு, விரைவு, கிடைப்பனவு தன்மை போன்ற விடயங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும் போக்குவரத்து ஒன்றை தெரிவு செய்யக்குள்ள. ஒரு வணிகர்களுக்கு ஏன் போக்குவரத்து முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்கு, அல்லது வணிகர்களுக்கு ஏன் போக்குவரத்து வந்து வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு தேவைப்படுது நம்ம பார்த்தோம்னா வந்து, ஒரு வணிக செயற்பாடுகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வரதுக்கு கட்டாயம் போக்குவரத்து தேவை. வெளிநாடுகளில் வந்து மூலப்பொருட்கள் இருக்குமா இருந்தா கொண்டு வரதுக்கு கப்பலோ விமானமோ தேவை நமக்கு. இதே கொழும்புல ஒரு மூலப்பொருட்கள் காணப்படுமா இருந்தா ஒரு டிரான்ஸ்போர்ட் லொரியிலேயோ அல்லது பஸ்லேயோ இல்ல ஒரு வெஹிக்கல்ல போட்டு அனுப்பக்கூடியதா இருக்கணும். ஆக உற்பத்தி நடவடிக்கைக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்வதற்கு கட்டாயம் வந்து போக்குவரத்து ஒரு வணிகத்துக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து, நம்ம உற்பத்தி செஞ்சாச்சு, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் நம்ம எங்க கொண்டு போறோம் வந்து சந்தை கொண்டு போற விற்பனை செய்யறதுக்காக. உற்பத்தி செய்யப்பட்ட இடத்துலயே வச்சுட்டா விற்பனை ஆகாது, அது சந்தைக்கு மார்க்கெட் கொண்டு போகணும், கடைகளுக்கு கொண்டு போகணும். கரெக்டா, அது மார்க்கெட் பண்றதுக்காக முடிவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து சந்தைக்கு கொண்டு போறதுக்காக கட்டாயம் போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். பொருளை உற்பத்தி செய்வதற்காக மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு போக்குவரத்து தேவை. மூலப்பொருளை பயன்படுத்தி பொருளை உற்பத்தி செஞ்சாச்சு, அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து சந்தைக்கு கொண்டு போறதுக்காக நமக்கு போக்குவரத்து தேவை. அதே மாதிரி வந்து நம்ம உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஊழியர்களை பெற்றுக்கொள்வதற்காக போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். நம்ம உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தி செயற்பட ஈடுபடக்கூடிய ஊழியர்களை கொண்டு வரத்துக்காக அல்லது அவங்களை கூட்டிட்டு வரத்துக்காக இதான் தேவை நமக்கு வந்து போக்குவரத்து தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை வந்து நுகர்வோர் வந்து வீட்டுக்கு எடுத்து செல்வதற்காக போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து அல்லது விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை வந்து நுகர்வோர் வாங்கினானா அதை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஒரு போக்குவரத்து தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா, ஒரு வணிகத்துக்கு வந்து நாலு பிரதான சந்தர்ப்பத்துல போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஒன்னு, மூலப்பொருட்களை கொண்டு வரதுக்கு உற்பத்தி செயற்பாட்டுக்காக மூலப்பொருட்களை கொண்டு வரதுக்காக போக்குவரத்து தேவை. அடுத்து உற்பத்தி செயற்பாட்டுக்காக ஊழியர்களை கொண்டு வரதுக்காக, அல்லது ஒரு நிறுவனத்தை பணிபுரிவதற்காக ஊழியர்களை கொண்டு வரதுக்காக போக்குவரத்து தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அது பாத்தீங்கன்னா வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து சந்தைக்கு கொண்டு போறதுக்காக இல்லாட்டி ஒரு நிறுவனத்தை கொடுக்கறதுக்காக போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். அடுத்து பொருட்களை வாங்கின கடைகள்லயோ அல்லது ஒரு உற்பத்தி நிறுவனத்திலேயே பொருளை வாங்கின ஒரு நுகர்வோன் வந்து வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக பொருட்கள் தேவைப்படக்கூடியதா, இந்த ஒரு வெஹிக்கிள் தேவைப்படக்கூடியதா இருக்கும். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து வாங்கிட்டு சேஃப்டியா வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக அவனுக்கு போக்குவரத்து தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஆக ஒரு வணிகத்துக்கு நாலு சந்தர்ப்பத்துல, பிரதான நாலு சந்தர்ப்பத்துல போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஒன்னு, உற்பத்தி செயற்பாட்டுக்காக மூலப்பொருட்களை கொண்டு வரதுக்காக போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். அடுத்து உற்பத்தி செயற்பாட்டுல பணிபுரிகிற ஊழியர்களையோ அல்லது நிறுவனத்துல பணிபுரிகிற ஊழியர்களையோ கூட்டிட்டு வரதுக்காக போக்குவரத்து தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து சந்தைக்கு கொண்டு போறதுக்காக போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். அடுத்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செஞ்ச பிறகு நுகர்வோன் அதை வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக அல்லது வீட்டுல கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக போக்குவரத்து தேவைப்படக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக நாலு சந்தர்ப்பத்துல வந்து ஒரு வணிகத்துக்கு போக்குவரத்து தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக போக்குவரத்து வகைகள் சம்பந்தமான விடயத்தை பார்ப்போம். நம்ம நீங்க பாத்துருப்பீங்க, போக்குவரத்து எப்படி பயன்படுத்துவாங்க, வந்த உடனே தெருக்களை பயன்படுத்தி பஸ் எல்லாம் பயன்படுத்தி போக்குவரத்தை பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து புகையிரத நிலையங்கள்ல போயிட்டு போக்குவரத்தை பயன்படுத்துவாங்க. அல்லது வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா கப்பல்லையோ அல்லது விமானத்திலேயோ போவாங்க. பொருட்களா இருந்தா கப்பல் அனுப்புவாங்க, இதே பயணிகளா இருந்தா விமானத்துல போவாங்க. ஆக அதை அடிப்படையை வச்சு வந்து போக்குவரத்து பாத்தீங்கன்னா நான்கு பிரதான வகைகளா சொல்றாங்க. போக்குவரத்தை வந்து நான்கு பிரதான வகைகளை உள்ளடக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு தெரு போக்குவரத்து, ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து புகையிரத போக்குவரத்து, தெரு போக்குவரத்து, ரெண்டாவது வந்து புகையிரத போக்குவரத்து, மூன்றாவது பாத்தீங்கன்னா வந்து நீர் போக்குவரத்து. தெரு போக்குவரத்து, புகையிரத போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, நாலாவது பாத்தீங்கன்னா வந்து வான்வழி போக்குவரத்து, நீர் வழி போக்குவரத்து, நாலாவது வந்து வான்வழி போக்குவரத்து அப்படின்ட்டு நான்கு வகையான போக்குவரத்து முறைகள் பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. தெரு போக்குவரத்து, புகையிரத போக்குவரத்து, நீர் வழி போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து அப்படின்னு நான்கு வகையான போக்குவரத்து முறைகள் பயன்படுத்தக்கூடியதா இருக்கின்றது. இப்ப பஸ் வந்து எங்க போகுது பாத்தீங்கன்னா வந்து ரோட்ல போகுது, ஆக அது தெரு போக்குவரத்து. விமானம் பாத்தீங்கன்னா வந்து வான்வெளியில பயன்படுத்துறாங்க, அது வான்வெளி போக்குவரத்து. கப்பல் பாத்தீங்கன்னா நீர்ல போகுது, தண்ணியில போகுது, ஆக அது நீர் வழி போக்குவரத்து. அதே மாதிரி புகையிறதும் பாத்தீங்கன்னா வந்து ரயில்வே ட்ரெக்ல போகுது, அது புகையிறது போக்குவரத்தா சொல்றாங்க. அங்க போக்குவரத்து முறைகள் வந்து நாலு காணப்படக்கூடியதா இருக்கு. வந்து ஒண்ணு தெரு போக்குவரத்து, புகையிறது போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, வான் போக்குவரத்து, அப்படின்னு நான்கு வகையான போக்குவரத்து முறைகள் பயன்படுத்தக்கூடியதா இருக்கின்றது. இதுல ஃபர்ஸ்ட் தெரு போக்குவரத்து. அங்க தெரு போக்குவரத்து சம்பந்தமான விளக்கம் அதிகமா மாணவர்களுக்கு தெரியுமா இருக்கும். நீங்க நிறைய தெரு போக்குவரத்து பயன்படுத்திருப்பீங்களா இருக்கும், ஸ்கூல் வரத்துக்கு, வீட்டுக்கு போறதுக்கு, எங்கேயாச்சும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு, ட்ரிப் போறதுக்கு, பெரும்பாலும் வந்து நீங்க தெரு போக்குவரத்தை பயன்படுத்திப்பீங்க. தெரு போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தெருக்கள் மூலமாக, பெருந்தெருக்கள் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற போக்குவரத்து நடவடிக்கைகள், நிலப்பரப்புல காணப்படக்கூடிய பெருந்தெருக்கள் மூலமாக, பெருந்தெருக்கள் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற போக்குவரத்து நடவடிக்கை தெரு போக்குவரத்தா சொல்றாங்க. இந்த தெரு போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுற சாதனங்கள் பாத்தீங்கன்னா வந்து பஸ் பயன்படுத்தப்படும், த்ரீவீலர் பயன்படுத்தப்படும், அதே மாதிரி வந்து பைக் பயன்படுத்தப்படும், அது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வேன் பயன்படுத்தப்படும், கார்கள் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும், சைக்கிள் சைக்கிளை விட மத்த சொல்றோம் நம்ம, இதெல்லாம் சைக்கிளும் பயன்படுத்துவாங்க. இதெல்லாமே சொல்றாங்க வந்து தெரு போக்குவரத்துல பயன்படுத்தக்கூடிய சாதனங்களா சொல்றாங்க. நிலப்பரப்புல நிலப்பரப்புல காணப்படக்கூடிய பெருந்தெருக்களை பயன்படுத்தி போக்குவரத்து செயற்பாடை மேற்கொள்றதான் சொல்றாங்க வந்து தெரு போக்குவரத்தா சொல்றாங்க. இந்த பெரும்பாலும் தெரு போக்குவரத்து இந்த எல்லாத்துக்குமே தெரியுமா இருக்கு, எல்லாமே பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். சரி, இந்த பெருந்தெரு போக்குவரத்தின் மூலமாக சில அனுகூலங்கள் இருக்கு, சில பிரதிகூலங்கள் இருக்கு. என்ன அனுகூலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அதிகமான பெருந்தெருக்கள் மூலமாக பல்வேறு வகையான அனுகூலங்களும் காணப்படுது, பிரதிகூலங்களும் காணப்படக்கூடியதா இருக்கும். என்ன அனுகூலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன அனுகூலம் இருக்கும் யோசிக்க பாப்போம். எல்லாமே பெருந்தெருக்களை தான் பயன்படுத்துறாங்க, எல்லாமே தெரு போக்குவரத்து தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இலகுவா பெற்றுக்கொள்ளலாம், எந்த டைமுக்கு பெற்றுக்கொள்ளலாம், மிக முக்கியம், எந்த டைமுக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒட்டு பிரயாணம் முடிய வரைக்கும் அந்த போக்குவரத்தை பயன்படுத்தலாம், பிரயாணம் முடிய வரைக்கும் அந்த போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இது தெரு போக்குவரத்து அனுகூலங்களா சொல்றாங்க. எல்லாம் எந்த வேலையிலையும் பெற்றுக்கொள்ளலாம், பிரயாணம் முடிய வரைக்கும் சில வந்து போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அடுத்து நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு வந்து தெரிவு செய்யலாம். நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆள் போனா பைக், ரெண்டு பேர் போனா வந்து என்ன சில வந்து ஒரு திருவுள்ளர், ஒரு அஞ்சு பேர் போனா ஒரு கார், இதே ஒரு பத்து பேர் போனா வேன், ஒரு ஐம்பது பேர் போனா ஒரு பஸ். நம்மளோட எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சில வந்து தெரிவு செய்யக்கூடியதா இருக்கு போக்குவரத்து. ஆக எந்த டைம்லையும் பெற்றுக்கொள்ளலாம், முதலாவது அனுகூலம். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரயாணம் நிறைவடை வரைக்கும் போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியதா இருக்கு தெரு போக்குவரத்து. ரெண்டாவது அடுத்து நம்ம இயல் அளவுக்கு ஏற்றவாறு ஒரு போக்குவரத்து சாதனத்தை தெரிவு செய்யலாம், இது அனுகூலமா சொல்றாங்க. இதே பிரதிகூலம் நம்ம பார்த்தோம்னா வந்து அதிகமான சாலை விபத்துக்கள் ஏற்படும், நெரிசல்கள் அதிகமா இருக்கும், விபத்துக்கள் அதிகமா இருக்கும், சூழல் மாசடையக்கூடியதா இருக்கும். பிரதிகூலங்களா சொல்றாங்க, நெரிசல், வீதி தடைகள், டிராபிக் அதிகமா இருக்கு, நிறைய வெஹிக்கிள் பயன்படுத்தக்கூடிய டிராபிக் அதிகமா இருக்கும். ஆக வீதி தடைகள் அதிகமா இருக்குங்கிறது ஒரு பிரதிகூலம், அதிகமான விபத்துக்கள் ஏற்படும் பிரதிகூலம், சூழல் மாசடையும், நிறைய வெஹிக்கிள் புக போக்குற நிசை வந்து சூழல் வந்து மாசடையக்கூடியதா இருக்கும். இது அதன் பிரதிகூலங்களா சொல்றாங்க. ஆக தெரு போக்குவரத்து அனுகூலமும் காணப்படுது, பிரதிகூலமும் காணப்படுது. ஆக நிலப்பரப்புல காணப்படக்கூடிய தெருக்களை பயன்படுத்தி போக்குவரத்து செயற்பாடை மேற்கொண்டோம்னா தெரு போக்குவரத்து. இங்க அனுகூலங்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரயாணம் நிறைவடை வரைக்கும் போக்குவரத்தை பயன்படுத்தலாம், இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம், எந்த டைம்லயும் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம், அது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு வந்து போக்குவரத்து சார்ந்த தெரிவு செய்யலாம், இது அனுகூலம். பிரதிகூலம் பாத்தீங்கன்னா வந்து வீதி தடைகள் அதிகமா இருக்கும், விபத்துக்கள் அதிகமாக ஏற்படும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து சூழல் தொடர்பான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், இது அதன் பிரதிகூலங்களா காணப்படக்கூடியதாக இருக்கு. சரிதானே, ஆக தெரு போக்குவரத்து சம்பந்தமான விடயம் இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து புகையிறத போக்குவரத்து, பொருட்களையும் பிரயாணிகளையும் வந்து கொண்டு செல்வதற்காக புகையிறத பாதைகள், அந்த தண்டவாளயங்களை பயன்படுத்தி போக்குவரத்து செயற்பாடை மேற்கொள்றதா சொல்றாங்க வந்து புகையிறத போக்குவரத்தா சொல்றாங்க. இலங்கை பொறுத்த மட்டும் புகையிறத போக்குவரத்து வந்து கரையோர பகுதி இருக்கு, மலைநாட்டு போக்குவரத்து இருக்கு, அது மாதிரி யாழ்ப்பாணம் போக்குவரத்து சம்பந்தமான விடயங்கள் இருக்கு. சரிதானே, ஆக இலங்கையில பொறுத்த மட்டும் வந்து புகையிறத போக்குவரத்துகள் பெரும்பாலும் வந்து பயன்படுத்துறாங்க மக்கள், அதிகமா பயன்படுத்தாட்டியுமே பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதிகமா பயன்படுத்த தெரு போக்குவரத்து ஓரளவு பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த புகையிறத போக்குவரத்து புகையிறத பாதைகள் மூலமாக, புகையிறத அந்த தண்டவாளயங்கள் மூலமாக பொருட்களையோ பிரயாணிகளையோ கொண்டு செல்லக்கூடிய போக்குவரத்து நடவடிக்கை வந்து புகையிறத போக்குவரத்தா சொல்றாங்க. இந்த புகையிறத போக்குவரத்துக்கு பொறுப்பாக அமையக்கூடிய நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இலங்கை புகையிறத திணைக்களம் தான் பொறுப்பா இருக்கு. இலங்கை புகையிறத திணைக்களம் பொறுப்பா இருக்கக்கூடியதா இருக்கு. இதே தெரு போக்குவரத்துக்கு பொறுப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இலங்கை போக்குவரத்து சபை தான் பொறுப்பா இருக்கு. இலங்கை போக்குவரத்து சபை தான் பொறுப்பா இருக்குன்னு சொல்றாங்க. எதாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த புகைத்த போக்குவரத்துல அனுகூலமா இருக்கு பிரதிகூலமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாப்போம், ஒரு ட்ரெயின்ல பாருங்கப்போ எத்தனை பேர் போகலாம், ஆயிரக்கணக்கு 2000 கணக்கு நபர்கள் போகலாம். ஆக அதிகமான பொருட்களையோ அதிகமான பிரயாணிகளையோ ஒரே டைம்ல ஏத்திட்டு போகலாம், அது பிரதான ஒரு அனுகூலம். அதிக அளவான ஒரு 1000 பேர்த்தையும் ஒரு போக்கு போட்டு 1000 பேர்த்தையும் ஏத்திட்டு போயிடலாம் வந்து ஒரு புகையிறதுல, அது அனுகூலமா காணப்படக்கூடியதா இருக்கு. ஆக அதிகமான எண்ணிக்கையிலான பிரயாணிகளையும் பொருட்களையும் ஒரே தடவை ஏத்திட்டு போகலாம், அது கொண்டு போகலாம், அது ஒரு அனுகூலம். அது மாதிரி நீண்ட தூரம் பிரயாணத்துக்கு எது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து போக்குவரத்து வசதிகள் இருக்கும். ஏன்னா புகையிறது போக்குவரத்து சிறப்பா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து அங்க மலசல கூட வசதிகள் இருக்கு, சிற்றுண்டி சாலை வசதி இருக்கு, அழகா தூங்குறதுக்கான சீட் எல்லாம் இருக்கு, நம்ம அழகா போகலாம். மிச்ச தூரம் போகணுமா இருந்தா, நீண்ட தூரம் பயணிக்கணுமா இருந்தா மிக பொருத்தமான போக்குவரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து புகையிறத போக்குவரத்து தான். மலசல கூட வசதிகள் இருக்கு, சிற்றுண்டு சாலை வசதி இருக்கு, தூங்குறதுக்கான அந்த படுக்கை இருக்கு, படுக்கை அறைகள் இருக்கு, இதெல்லாம் புகையிறதுல இருக்கு, ஒரு அனுகூலமா சொல்றாங்க. அடுத்து புகையிறத போக்குவரத்துக்கு வந்து வீதி தடைகள் ஏற்படாது. ட்ரெயின் பெசாடுக்கு போய்க்கிருக்கு, எதையுமே நிப்பாட மாட்டாங்க, ஸ்டேஷன்ல வந்தா நிப்பாட்டுவாங்க ஒழிய வேற எங்கேயுமே நிப்பாட மாட்டாங்க. ஆக போய்கிட்டே இருக்கு, வீதி தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆக அது அனுகூலமா காணப்படக்கூடியதா இருக்கும். அதிக எண்ணிக்கையிலான பிரயாணிகளையும் பொருட்களையும் ஏற்றிட்டு போகலாம். நீண்ட தூரம் பிரயாணிப்பதற்கு மிக பொருத்தமான போக்குவரத்து முறையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து புகையிறத போக்குவரத்து மூலமாக வீதி தடைகள் ஏற்படுவதை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அனுகூலமா சொல்லக்கூடியதா இருக்கு. அதேவேளை பிரதிகூலங்களும் காணப்படக்கூடியதா இருக்கு. அநேகமா வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து போக்குவரத்து நடைபெறாது, அதாவது பிரயாணம் நிறைவடை வரைக்கும், பிரயாணம் நிறைவடை வரைக்கும் வந்து போக்குவரத்து செயற்பாடு நடக்காது. இப்ப வண்டர்வலை பாத்தீங்கன்னா வந்து வண்டர்வலை மட்டும்தான் போகும், அதுக்கு பிறகு நம்ம பூனாக்களை போகணுமா இருந்தா பஸ்ல தான் போகணும். இதே அப்புதல் பாத்தீங்கன்னா அப்புதல் இறங்கி நம்ம தம்பேதன சைடோ அல்லது பிளக்வுட் சைடோ போகணுமா இருந்தா, தங்கமலை சைடு போகணுமா இருந்தா ஒரு பஸ்ல தான் போகக்கூடியதா இருக்கணும். ஆக ஒரு பிரயாணம் நிறைவடைய வரைக்கும் இந்த போக்குவரத்தை பயன்படுத்த முடியாது, ஒரு பிரதான பிரதிகூலம். அடுத்து எந்த டைம்லயும் பெற்றுக்கொள்ள முடியாது, டைமிங் வந்து பெற்றுக்கொள்ளலாம், எப்பயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் அல்லது 3 ட்ரெயின் தான் இருக்கும். மலைநாட்டை பொறுத்த மட்டும் 2 ட்ரெயின் அல்லது 3 ட்ரெயின் தான் இருக்கு, மலைநாட்டு போக்குவரத்தை பொறுத்த மட்டும். ஆக எந்த டைம்லயும் பெற்றுக்கொள்ள முடியாது, அது பிரதிகூலமா இருக்கும். அடுத்து விபத்துக்கள் ஏற்படுமா இருந்தா அதை மீள உருவாக்குவதற்காக அதிகமாக செலவு ஏற்படும். ஒரு பாதை வந்து ஸ்லீப் ஆயிடுச்சுன்னா அதிகமாக செலவு ஏற்படும் அதை மீள அமைக்கிறதுக்காக. ஆக ஒரு விபத்துக்கள் ஏற்படுமா இருந்தா அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடியதா இருக்கும் இந்த புகையிறத போக்குவரத்துல. எல்லா டைம்லயும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒன்னாவது பிரதிகூலம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பிரயாணம் நிறைவடைய வரைக்கும் போக்குவரத்தை பயன்படுத்த முடியாது, இரண்டாவது பிரதிகூலம். மூன்றாவது பாத்தீங்கன்னா வந்து விபத்துக்கள் ஏற்படுமா இருந்தா மீள பெற்றுக் கொள்வதற்கு காலதாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்கும், அது மூன்றாவது பிரதிகூலமா சொல்றாங்க இந்த புகையிறது போக்குவரத்துல. ஆக தெரு போக்குவரத்து பார்த்தாச்சு, புகையிறது போக்குவரத்து பார்த்தாச்சு மாணவர்களுக்கு. அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா வந்து வான்வெளி போக்குவரத்து. வான்வெளி அப்படிங்கிறது வந்து விமான ஓடுதளங்கள் அல்லது வான்வெளிகளை பயன்படுத்தி போக்குவரத்து செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல் வான்வெளி போக்குவரத்து தான் சொல்லப்படுது. இந்த வான்வெளி போக்குவரத்தின் மூலம் வந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு தான் வெளிநாடுகளுக்கு வந்து அதிகமாக செல்லக்கூடியதா இருக்கும். இலங்கையை பொறுத்த மட்டும் உள்ளக வான்வெளி போக்குவரத்து குறைவு, உள்ளக வான்வெளி போக்குவரத்து குறைவு ஒப்பீட்டளவுல வந்து. இதே வெளிநாடுகள்ல இருக்கு, இலங்கையை பொறுத்த மட்டும் வெளிநாடுகளுக்கு போறதுக்காக தான் அதிகமாக வந்து இந்த விமான போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியதா இருக்கு, அல்லது வான்வெளி போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆக ஒப்பீட்டளவுல வந்து சர்வதேச ரீதியாக விருத்திக்கு, சர்வதேச விருத்திக்கு வந்து இந்த வான்வெளி போக்குவரத்து முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்கு, வான்வெளி போக்குவரத்து முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்கு. இதன் அனுகூலங்கள் இருக்கு, இந்த பிரதிகூலங்கள் இருக்கு. அனுகூலங்கள் பாத்தீங்கன்னா வந்து விரைவானது, நாடுகளுக்கு இடையில பயணிக்கிறது விரைவா இருக்கும். அதே உள்நாட்டுக்குள்ள போக்குவரத்து காரணம் வந்து மிக குயிக்கா போயிடலாம். பாருங்க ஹெலிகாப்டர் கொழும்புல இருந்து ஹெலிகாப்டர்ல வரணுமா இருந்தா பண்டார வரைக்கும் பதிலுக்கு வரணுமா இருந்தா ஒரு 1:30 வந்துடலாம். இதே பஸ்ல வரணுமா இருந்தா 8:00 இதே ஒரு வெஹிக்கல்ல வரணுமா இருந்தா 4:00 ட்ரெயின்ல வரணுமா இருந்தா 12:00. ஆக விமானம் வந்து விரைவானது, குயிக்கா வந்துடலாம். அடுத்து அதிகமான வசதிகள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நீங்க விமானத்தை பாக்கலாம், நீங்க படங்களை காட்டியிருப்பாங்களா இருக்கும், இல்லாட்டி போனவங்களுக்கு நேடி அனுபவம் இருக்கும். விமானத்துல கொண்டு வந்து அந்த சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க, அழகா இருக்கும், சீட் எல்லாம் அழகா இருக்கும். சரிண்ணே பிரயாணிகளுக்கு வசதிகள் அதிகமா காணப்படும், அந்த இடத்துல வசதிகள் அதிகமா காணப்படும், பிளான்ல விரைவானது, அது சர்வதேச செயற்பாடுகளுக்கு வந்து முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்கு இந்த விமான போக்குவரத்து. இது அனுகூலமா இருக்கும், சர்வதேச வர்த்தகம் வந்து விரிவடைவதற்கு இந்த விமான போக்குவரத்து முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அனுகூலமா இருக்கு, பிரயாணிகளுக்கு அதிக வசதிகள் இருக்கும், விரைவான சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், அனுகூலமா சொல்றாங்க. இதே பிரதிகூலம் நம்ம பார்த்தோம்னா வந்து போக்குவரத்து செலவு அதிகம், இப்ப கொழும்புக்கு போகணுமா இந்த அப்பத்துல இருந்து இப்ப கொழும்பு போகணுமா இருந்தா, அல்லது பண்டாரவல இருந்து கொழும்பு போகணுமா இருந்தா, பதிலிருந்து கொழும்பு போகணுமா இருந்தா ஒரு 1000 ரூபா தான். இதே நம்ம விமான போக்குவரத்தை பயன்படுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 9000 ரூபா 10000 ரூபாய்க்கு மேல வரும். ஆக செலவுகள் அதிகமா இருக்கும், அடுத்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், அல்லது விபத்துக்கள் ஏற்படுமா இருந்தா அதிகமாக சேதங்கள் ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படுமா இருந்தா அதிகமான சேதங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கும், நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும், நிறைய பொருட்கள் வீணாகப்படும், ஆக அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த விபத்துக்கள் ஏற்படுமா இருந்தா. அடுத்து அது நிறைக்கூடிய பொருட்களை வெளிநாட்டு கொண்டு போடுமா இருந்தா நிறைக்கூடிய பொருட்களை வந்து ஏத்திட்டு போகல, அது பிளான்ல ஒரு 18 கிலோ ஒரு நபர் வந்து 18 கிலோ குறைஞ்ச பட்சம் கூடிய பட்சம் 18 கிலோ எடுத்துட்டு போகலாம். ஆக அதிகமான பொருட்களை ஏற்றி செல்ல முடியாது வந்து விமான போக்குவரத்துல, இது ஒரு பிரதிகூலமா சொல்றாங்க. அதிகளவான பொருட்களை ஏற்றி செல்ல முடியாது, ஒரு பிரதிகூலமா காணப்படக்கூடியதா இருக்கு விமான போக்குவரத்துல. ஆக அனுகூலங்கள் இருக்கு, பிரதிகூலங்களும் காணப்படக்கூடியதா இருக்கு. மாணவர்களே, தெரு போக்குவரத்து சம்பந்தமாக, புகையிறது போக்குவரத்து சம்பந்தமாக, நீர் போக்குவரத்து புகையிறது போக்குவரத்து சம்பந்தமாக, வான் போக்குவரத்து சம்பந்தமான விடயங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து இறுதியா பார்க்க வேண்டிய விடயம் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து பாத்தீங்கன்னா வந்து ஆறுகள், கடல்கள், ஏரிகள், குளங்கள் போன்ற விடயங்களை பயன்படுத்தி போக்குவரத்து செயற்பாடை மேற்கொள்றதுதான் சொல்றாங்க வந்து நீர்வழி போக்குவரத்தா சொல்றாங்க. ஆறு, கடல், ஏரி, குளம் போன்ற விடயங்களை பயன்படுத்தி போக்குவரத்து செயற்பாடை மேற்கொள்றதுதான் சொல்றாங்க வந்து நீர்வழி போக்குவரத்தா சொல்றாங்க. இந்த நீர்வழி போக்குவரத்து பெரும்பாலும் வந்து சர்வதேச வர்த்தகத்துக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். உள்நாட்டுல பொறுத்த மட்டும் இலங்கையில பெரும்பாலும் குறைவு, வெளிநாடுகளை பயன்படுத்துறாங்க. இப்போ ஓடைகளை பயன்படுத்தி ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போவாங்க. இலங்கை பொறுத்த மட்டும் கப்பல் போக்குவரத்து பயன்படுத்த ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்காக நீர் வழியாக பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து நடவடிக்கை வந்து நீர்வழி போக்குவரத்தா சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த நீர்வழி போக்குவரத்துல பாத்தீங்கன்னா வந்து அதிகளவான பொருட்களை ஏற்றி செல்லக்கூடியதா இருக்கும். இதனால வந்து நாடுகளுக்கு இடையில ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாடுகள் வந்து விரிவடையக்கூடியதா இருக்கும். நாடுகள்ல அதிகமான அளவு பொருட்களை கொண்டு வரதுக்காக இந்த நாடுகளுக்கு செயற்பாடு நடக்கிறது வந்து பெரும்பாலுமே வந்து இந்த நீர்வழி போக்குவரத்து தான் நடைபெறக்கூடியதா இருக்கு. நீர்வழி போக்குவரத்துல அனுகூலம் இருக்கு, பிரதிகூலமும் காணப்படக்கூடியதா இருக்கும். என்ன அனுகூலம் பாத்தீங்கன்னா வந்து அதிகமான பொருட்களையும் பிரயாணிகளையும் ஏற்றி செல்லலாம். ஒப்பிட்ட அளவுல வந்து எதை விட விமானத்தை விட அதிகளவான பொருட்களையும் பிரயாணிகளையும் ஏற்றி செல்லக்கூடியதா இருக்கும் ஒரு அனுகூலம். ஒப்பிட்ட அளவுல போக்குவரத்து செலவு குறைவு, எதை விட விமானத்தை விட போக்குவரத்து செலவு ஒப்பிட்ட அளவுல எப்படி காணப்படுறது வந்து குறைவா இருக்கும். அடுத்து சர்வதேச வர்த்தகம் வந்து விரிவடைவதற்கு, ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாடுகள் விரிவடைவதற்கு இந்த விமான போக்குவரத்து முக்கியத்துவம் பெறக்கூடியதா மாதிரி வந்து என்ன செய்து வந்த தரத்துல நீர்வழி போக்குவரத்து முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்கு. அதிகமான அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அதிகளவான நிறைக்கூடிய பொருட்களை வந்து கொண்டு செல்வதற்கு எது பயன்படுத்தப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த நீர்வழி போக்குவரத்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. இது ஒரு அனுகூலமா சொல்லக்கூடியதா இருக்கு. நீர்வழி போக்குவரத்து அனுகூலம் பாத்தீங்கன்னா வந்து ஒரே தடவையில அதிகளவான பொருட்களையும் பிரயாணிகளையும் கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும். போக்குவரத்து செலவுகள் ஒப்பிட்ட குறைவா இருக்கும். சர்வதேச வர்த்தகம் விரிவடைவதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். நிறைக்கூடிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு பொருத்தமான ஒரு வழிமுறையா சொல்றாங்க இந்த நீர் போக்குவரத்தை. இது அனுகூலமா சொல்றாங்க. அனுகூலம் காணப்படுற மாதிரி சில பிரதிகூலங்களும் காணப்படக்கூடியதா இருக்கு இந்த நீர் போக்குவரத்துல. பரவாயில்ல, நாடுகளுக்கிடையே பயணிக்கிறதுக்காக சில காலங்கள் அதிகமாக எடுக்கும், அது ஒரு பிரதிகூலம். விரைவான சேவை பெற்றுக் கொள்ள முடியாது, அதிகமான காலங்கள் செலவழிக்க கூடியதா இருக்கும் இந்த நீர் போக்குவரத்துல. அது மிக முக்கியமான ஒரு பிரதிகூலமாக அமையும். அதே வேலை வந்து அனைத்து பிரயாணங்களையும் மேற்கொள்ள முடியாது. இப்ப கடல் இல்லாத இடத்துல, நீர் இல்லாத இடத்துல வந்து இந்த போக்குவரத்து செயற்பாடு மேற்கொள்ள முடியாது. ஆக அது ஒரு பிரதிகூலமா சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் இந்த பிரயாண செயற்பாடு மேற்கொள்ள முடியாது முதலாவது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரயாணங்களை மேற்கொள்வதா இருந்தா அதிக காலம் செலவழிக்கக்கூடியதா இருக்கும், இது பிரதிகூலமாக அமையக்கூடியதா இருக்கு. ஆக இது நீர்வழி போக்குவரத்து என்ற அனுகூலம் பிரதிகூலங்கள் சம்பந்தமான விடயமா இருக்கு. ஆக ஒப்பிட்ட அளவுல வந்து இந்த 4 போக்குவரத்துல மாணவர்கள் எந்த செயற்பாடுகளை நீங்க தெரிவு செய்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாடா இருந்தா வான்வெளியோ அல்லது நீர்வழியோ பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் சர்வதேச வர்த்தகத்துக்காக. இதே பாடசாலைக்கு போகணுமா இருந்தா தெரு போக்குவரத்தை பயன்படுத்தலாம். இதே நீங்க நீண்ட தூரம் போகணுமா இருந்தா புகையிறத போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த மாதிரி நீங்க ஐடியாஸ் எடுத்து ஃபியூச்சர்லயோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வணிகத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ் மூலம் வந்து ஒரு போக்குவரத்து சாதனத்தை நீங்க என்ன சில வந்து தெரிவு செய்யக்கூடியதா இருக்கும். ஆக 4 போக்குவரத்து முறைகள் இருக்கும். ஒன்னு தெருவழி, புகையிறத வழி, வான்வழி, அதே மாதிரி வந்து நீர் வழி போக்குவரத்துகள் காணப்படக்கூடியதா இருக்கு. உங்களோட செலவு தன்மைக்கு ஏற்றவாறு நீங்க கொண்டு போற பொருட்களுக்கு ஏற்றவாறு நீங்க ஒரு போக்குவரத்து சாதனத்தை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆ மாணவர்களே, இன்றைய தினம் நாம் அனைவரும் காப்போத்த சாதன தர பரீட்சை நோக்குள்ள மாணவர்களுக்கான வணிகமும் கணக்கீட்டு கல்வி என்ற பாடத்தில் போக்குவரத்து என்ற பாடத்தலைப்பினையே பார்த்தோம். இது சம்பந்தமான விளக்கத்தை மாணவர்கள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டுமானால் உங்களது பாடப்புத்தகத்தில் பக்க இலக்கம் தர 11 பாடப்புத்தகத்தில் பக்க இலக்கம் 30 முதல் 38 வரையிலான பக்கங்களில் இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதனை வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அமையும். மேலதிகமாக சந்தேகங்கள் காணப்படுமாயின் உங்களது பாட ஆசிரியருடன் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விளக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக அமையும். அந்த வகையில் காப்போத்த சாதன தர பரீட்சைக்கான ஒரு வழிகாட்டல் அமர்வு செயல் அமர்வாக இது அமைய பெற்றது. அந்த வகையில் அனைத்து மாணவர்களும் இது சம்பந்தமான விளக்கத்தை பெற்று சிறந்த முறையில் அறிவினை பெற்று எதிர்காலத்தில் ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கப்படும் போது போக்குவரத்து சம்பந்தமான முழுமையான அறிவினை பெற்றுக் கொள்வதோடு பரீட்சையிலும் அதிக புள்ளிகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் இன்றைய தினம் கற்ற பாட சம்பந்தமான விளக்கத்தை பெற்றுள்ளீர்கள் என்ற எண்ணப்பாடோடு அனைத்து மாணவர்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.